நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 6 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் வெள்ளப்பெருக்கின் பாதிப்புகளை சந்தித்திருக்கின்ற தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் அடுத்த 2 கனமழை நீடிக்கும் என்று வந்திருக்கின்ற எச்சரிக்கை பற்றிய செய்திகள், தமிழகத்தின் காவேரி டெல்டா மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர் நெற்செய்கை நாசமடைந்திருப்பதாக விவசாயிகள் வெளியிடும் கவலைகள்,
பயிர்கள் பூரா சூழ்கட்டுற நேரத்துல தண்ணி முழுகிறதுனால கம்ப்ளீட்டா நெல் மணிகள்லாம் பதறாயிடும், நெல் கதிர் வந்து பால் கட்டுற நேரத்துல பதறாயிடும். அதே போல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 8 மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்காங்க இயற்கை இடர்பாடுகள்ல.
இலங்கையில் தமிழ் கைதிகளின் விடுதலையில் ஏற்பட்டிருக்கின்ற தாமதம் காரணமாக மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அதன் தலைவர் சம்பந்தன் அளிக்கின்ற பதில்,
நாங்கள் நிதானமாக பக்குவமாக நடக்க தயார் என்பதை நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டும்.
லண்டனில் நேற்றிரவு ரயில் நிலையம் ஒன்றில் நடந்த கத்திக்குத்து தாக்குதல் பற்றிய குறிப்பு, மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 11 பாகம் ஆகியவற்றுடன் இன்னும் பல செய்திகளையும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்லா ஜெகதீசன் மற்றும் விமல் சொக்கநாதன். யேமன் நாட்டின் தென்பகுதி நகரான ஏடனின் ஆளுநர் ஜாஃபர் முகமது சாத் கார் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த குண்டுவெடிப்பில் அவரது பாதுகாவலர்கள் பலரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த குண்டுவெடிப்பை தாங்களே நடத்தியதாக இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு உரிமை கோரியிருக்கிறது. யேமனில் இஸ்லாமிய மறுப்பாளர்களின் தலைமைகள் என்று அந்த அமைப்பு கூறுபவர்களுக்கு எதிரான தமது தாக்குதல்கள் தொடரும் என்றும் அந்த அமைப்பு எச்சரித்திருக்கிறது. இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஷியா ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஏடன் நகரிலிருந்து வெளியேற்றிய யேமன் அரசு ஆதரவு படைகளின் முக்கிய தலைவராக ஜாஃபர் முகமது சாத் விளங்கினார். அதைத் தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் யேமன் அதிபர் அத்ராப் மன்சூர் ஹாதி ஏடனை நாட்டின் தற்காலிக தலைநகராக அறிவித்திருந்தார். ஆனாலும் அந்த நகரம் ஸ்திரத்தன்மையற்றும் வன்முறைகள் நிரம்பியதாகவும் இருந்து வருகிறது.
லிபியாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடியை தீர்க்கும் நோக்கத்தோடு 2 பிளவுபட்டிருந்த நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் ஆரம்ப கட்ட உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார்கள்.
نحن الان قد وقعنا بيان او اتفاق تفاهم نحن نعلن عنه ولكن تنفيذه ان شاء الله سيتم.
تونس நகரில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அனைத்துலக மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களும் பொது தேசிய பேராயமன்றத்தின் பிரதிநிதிகளும் பிரகடனம் ஒன்றில் கைச்சாத்திட்டிருக்கிறார்கள். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்று அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். அடுத்த 2 ஒன்றுபட்ட அரசாங்கத்தை ஏற்படுத்தி தேர்தலை நடத்துவதென்று இந்த பிரகடனம் தெரிவிக்கிறது. லிபியாவில் சமரசத்தை ஏற்படுத்த ஐநா மன்றம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டது இந்த உடன்படிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. லிபியாவுக்கான ஐநாவின் சிறப்பு தூதர் மார்டின் கொப்ளர் முன்னோக்கி செல்வதற்கு இது நல்ல அடிப்படை தளம் என்று கூறியிருக்கிறார்.
இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் அமைப்பின் தீவிரவாதிகள் மீது பிரிட்டன் நடத்திய வான் தாக்குதல்கள் சட்டவிரோதமானவை என்று அதிபர் பஷார் அல் அசத் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டனிலிருந்து வெளியாகும் சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த ஒரு பேட்டியில் இப்படியான வான் தாக்குதல்கள் பயங்கரவாத புற்றுநோய் மேலும் அதிகரிக்கவே வழி செய்யும் என்று அவர் கூறியிருக்கிறார். பிரிட்டிஷ் அரசு எடுத்திருக்கும் நிலைப்பாட்டை ரஷ்யா எடுத்திருக்கும் நிலைப்பாட்டுடன் ஒப்பிட்டு அவர் இரண்டிலும் உள்ள மாறுதல்களையும் அந்த பேட்டியில் எடுத்துக்காட்டியிருக்கிறார். ஐஎஸ் அமைப்பின் மீது கடந்த செப்டம்பரில் ரஷ்யா சிரிய அதிகாரிகளின் ஆதரவுடன் சொந்தமாக வான் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. ரஷ்யா எடுத்து வரும் நடவடிக்கை ஐரோப்பாவை காப்பாற்றுகிறது என்றும் அசத் கூறுகிறார்.
சிரியாவில் ஐஎஸ் அமைப்பு என்று தங்களை கூறிக்கொள்ளும் தீவிரவாதிகளின் கோட்டை என்று கருதப்படும் ராக்கா நகர் மீது கடுமையான வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சிரியாவின் செயற்பாட்டாளர்கள் கூறுகிறார்கள். இந்த தாக்குதல்களை ரஷ்ய விமானங்கள் தான் நடத்தின என்று ராக்காவிலிருந்து இயங்கும் இணையம் ஒன்று தெரிவிக்கிறது. இந்த தாக்குதலில் கணிசமான அளவு பெண்களும் சிறார்களும் கொல்லப்பட்டார்கள் என்றும் சில அறிக்கைகள் கூறுகின்றன. ஆனால் பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கும் சிரியன் அப்சர்வேட்டரி குரூப் என்ற மனித உரிமைகள் அமைப்போ ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்த 30 அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது. இந்த தாக்குதலை அமெரிக்காவின் தலைமையில் இயங்கும் கூட்டுப்படைகள் நடத்தியதாகவும் அந்த அமைப்பு கருத்து வெளியிட்டிருக்கிறது.
அணு ஆயுத வல்லமை கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே உயர்மட்ட கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. 4 முன்னர் ஒத்திவைக்கப்பட்ட இந்த பேச்சுக்கள் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றன. இந்த கூட்டத்தில் இருநாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களும் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுக்கள் வெளிப்படையாகவும் நல்லதொரு சூழலில் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்தன என்று இருதரப்பும் கூட்டாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இப்படியான பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது.
2500 ஆண்டுகளுக்கு முந்தியதென்று கருதப்படும் பழங்கால சமாதிகளை மத்திய சீனாவில் அகழ்வியல் நிபுணர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஹெனான் மாகாணத்தில் 200 அதிகமான சமாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சீனாவின் அரச ஊடகம் தெரிவித்திருக்கிறது. இவற்றில் குதிரைகளும் தேர்களும் புதைக்கப்பட்ட 8 சமாதிகளும் 10 செங்கல் சூளைகளும் அடங்குகின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஹான் ஏகாதிபத்திய காலத்து பண்டைய நகரம் என்றும் இந்த சமாதிகளுக்கு அருகே இருப்பதற்கான சான்றுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அகழ்வாய்வு நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் தமிழக குறிப்புகள். தமிழகத்தின் தலைநகர் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் காவேரி டெல்டா பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இதுபற்றியும் சென்னையின் தற்போதைய நிலைமை பற்றியும் சென்னையிலிருந்து ஜெயக்குமார் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
சென்னையில் மீட்புப் பணிகள் முடிவடைய தொடங்கிவிட்டதாகவும் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாலும் ஏற்கனவே குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையாலும் தமிழகத்தில் அடுத்த 2 கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே அதிகமான பாதிப்புகளை கண்டுள்ள சென்னைக்கும் கடலூருக்குமான வெள்ள அபாயம் இன்னமும் முழுமையாக நீங்கவில்லை என்றே கருதப்படுகிறது. இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் உள்நாட்டு விமான சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளது. சர்வதேச விமான சேவைகள் நாளை காலை முதல் துவங்கப்படும் எனவும் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாளை திங்கட்கிழமை முதல் சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் இருந்து நெடுந்தூர விரைவு ரயில்கள் உள்ளிட்ட முக்கிய பயணிகள் ரயில்களும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களில் ரத்து செய்யப்பட்ட ரயில்களில் முன்பதிவு செய்திருந்தவர்கள் செலுத்திய 26 கோடி ரூபாய் திரும்ப அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 5 வட சென்னையில் உள்ள மணலி உள்ளிட்ட பகுதிகளில் 100 சரக்கு கண்டெய்னர் லாரிகள் முடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வர்த்தக நடவடிக்கைகளும் பெருமளவில் பாதிக்கப்படலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. அத்தோடு மீனவ குடும்பங்கள் அதிகம் வசிக்கும் எண்ணூர், எர்ணாவூர், மீஜூர் உள்ளிட்ட வட சென்னை பகுதிகளில் இன்னமும் வெள்ளம் முழுமையாக வடியாமலேயே உள்ளது. நிவாரணப் பணிகளும் வரவில்லை என்று அங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். இந்த கடுமையான வெள்ள பாதிப்புகளில் பொதுமக்கள் மட்டுமின்றி விலங்குகளும் அதிக அளவில் சிக்கி தவித்து வருகின்றன. குறிப்பாக வீட்டு செல்ல பிராணிகள் அதிக அளவில் காணாமல் போயுள்ளன. இதன் காரணமாக நாய், பூனை உள்ளிட்ட பிராணிகளுக்கு முதல் உதவி அளிக்கும் தற்காலிக மையங்கள் சென்னையில் துவங்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரதகணா சபாவிற்கு அருகில் உள்ள சங்கரா மண்டபத்தில் இயங்கி வருகிறது. அங்குள்ள தன்னார்வலரான ஸ்ரேயஸிடம் பேசிய போது,
ஒரு இடத்துல வந்து நிறைய மாடு கட்டி வச்சு அவங்களாம் ஜனங்கள்லாம் கிளம்பிட்டாங்க, அதான் மாடுலாம் அங்கேயே இருந்தது. அதெல்லாம் காப்பாத்தினது வந்து ப்ளூ கிராஸ் டீம், பிஎஃப்ஐ டீம், நிறைய பேர் இருக்காங்க. எல்லா ஆல் அனிமல் பாடிஸ் எல்லாரும் சேர்ந்து இப்போ சேர்ந்து இந்த ரெஸ்கியூ சென்டர் மாதிரி நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டாக்ஸ் இங்கே வந்து இங்கேருந்து வந்து நாங்கள் அடாப்ஷன் சென்டர்ஸ் காமிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர். இது மழை நல்லா என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா வீட்டிலேருந்து எல்லா நாயும் வெள்ளம் கிளம்பியிருக்கு, வெள்ளையே இருக்குது, எல்லாம் சுற்றின்னு இருக்கு, தண்ணியில் தீங்கிட்டு சிலது பொழைச்சிட்டு நிறைய நாய்ங்க செத்து கிடையாது ரோட்டில். உங்களுக்கு எதாவது நாய் அடிபட்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே வந்து சங்கரா ஹால் இல்லை ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக அசிஸ்டன்ஸ் கிடைக்கும்.
இளம் பெண்களும் பெருந்திரளானோர் இந்த பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகிறார்கள்.
இப்போதான் வந்து நிறைய பப்பீஸ்க்குலாம் வந்து ஃபாஸ்டர் ஹோம்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் அடாப்ட் பண்ணுறதுக்கும் பீப்புள் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஒவ்வொரு டாக்ஸுக்கும் இப்போ வந்து ஒரு வெட்டினரி டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவரும் இங்கே ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ஃபுல் டே. அண்ட் ஒவ்வொரு டாகுக்கும் வந்து அப்ராப்ரியேட் வேக்சினேஷனும் போட்டு வச்சுருக்கோம்
என்றார் விலங்குகள் பாதுகாப்பு ஆர்வலரான ஸ்ருதி கீர்த்தி.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பது. தமிழகத்தின் மத்திய டெல்டா மாவட்டங்களில் சுமார் 600,000 பரப்பில் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதாக விவசாய அமைப்புகள் கவலை வெளியிட்டிருக்கின்றன. பெருமளவு பாதிப்புகளை சந்தித்திருக்கின்ற நாகை மாவட்டத்தின் நிலைமை பற்றி தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் வி சுப்பிரமணியனிடம் பேசினார் ஜெகதீசன்.
ஏறத்தாக 1,30,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் இன்னைக்கு வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு. அது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கறத நம்ம அறுவடையில தான் தெரியும். இப்ப சூழ் கட்டுற நேரம், அதாவது பயிர்கள் பூரா சூழ் கட்டுற நேரத்துல தண்ணி மூழ்கி இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா நெல் மணிகள்லாம் பதறாயிடும். நெல் கதிர் வந்து பால் கட்டுற நேரத்துல பதறாயிடும். இப்ப இந்த சூழல்ல கம்ப்ளீட்டா வந்து தண்ணி வடியாம இப்ப தண்ணி தேங்கி இருக்கு நாகை மாவட்டம். ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 1.5-2 ஏக்கர் விளைநிலங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 ஒன்றியங்கள்ல மூழ்கி கிடக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 8 மேற்பட்ட விவசாயிகள் வந்து இறந்திருக்காங்க. இயற்கை இடர்பாடுகள்ல வந்து எப்படின்னா சுவர் இடிஞ்சு விழுந்து இப்படி 8 மேற்பட்ட விவசாயிகள் நாகை மாவட்டத்துல இறந்திருக்காங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய சி பேக் வாட்டர்னு சொல்லக்கூடிய ஆற்று முகத்வாரங்கள்ல ரால் பண்ணைகள் ரெண்டு பக்கம் விவசாயிகள் அதிகம் பண்ணதுனால அந்த தண்ணி கடக்க முடியாம அந்த அக்வா கல்ச்சர் அந்த கரைகள்ல தேங்கினதுனால கம்மிட்டா அதுவும் எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. அதனால விவசாயம் முற்றிலுமாக நாகை மாவட்டம் இந்த வருஷம் கடுமையா பாதிச்சிருக்கு. தொடர்ச்சியா ஒரு 10-15 ஆண்டுகளாகவே எங்களுக்கு விவசாயம் வந்து பொய்த்து போகிற ஒரு சூழல் தான் இருக்கு.
இப்போ இந்த வெள்ளத்துல எவ்வளவு நாளா இந்த பயிர் மூழ்கி இருக்கு?
இப்ப பாத்தீங்கன்னா போன மாதம் 9-10 ஆகிய தேதிகள்ல தொடங்கின மழை இன்னைக்கு வரைக்கும் அது பெஞ்சிட்டுதான் இருக்கு. ஏறத்தாழ ஒரு மாத காலம் விட்டு விட்டு மழை பெய்யறதும், அப்புறம் வந்து வெயில் அடிக்கிறதும், அப்புறம் திரும்ப சைக்ளோன் பாமாவதும், அப்படி தொடர்ச்சியாக ஒரு மாத காலம் வந்து இந்த மழைங்கிறது நீடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கடுமையான மழை தான் நாகை மாவட்டத்துல.
இவ்வளவு நாளைக்கு இந்த பயிர் வந்து இந்த நேரத்துல வெள்ளத்துக்குள்ள மூழ்கி இருக்கிறது எந்த அளவுக்கு விவசாயத்தை பாதிக்கும்?
டோட்டலா ஒரு 80-90% விவசாயம் பாதிக்கணும். அதாவது மானா சீசூர் போறாத கடற்கரை சீசூர் பெல்ட்டுங்கிற சொல்லக்கூடிய கடற்கரை ஓரத்துல கூடிய மானாறு விவசாயம் மாத்திரம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குமே தவிர, அதாவது ஆற்று பாசனத்துல இருக்கக்கூடிய அனைத்து விவசாயமே முற்றிலும் பாதிக்கணும். அது 80% விவசாயம் பாதிச்சிருங்கிறது எங்களுடைய இது.
இது தவிர திருவாரூர் மாவட்டத்தினுடைய பாதிப்புகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா?
ஒரு 2 ஏக்கர் இங்க பாதிச்சிருக்கதா சொல்றாங்க. எங்களை விட அது எக்ஸ்டெண்ட் கூட, அதாவது நிலம் வந்து கூடுதலான நிலப்பரப்பு உடையது. அதனால ஒரு 2 ஏக்கர் இங்க பாதிச்சிருக்கதா எங்களுடைய தோழர் வந்து சொன்னாரு.
இதுக்கு என்ன காரணம், முக்கியமான காரணமா நீங்க என்ன சொல்றீங்க?
இது பாத்தீங்கன்னா 3-4 மாவட்டத்தோட தண்ணி இந்த வழியா தான் கொண்டு போய் எங்க மாவட்டத்து வழியா தான் போய் கடல்ல கலக்கணும். அதாவது 26 ஏச்சானல் ஆறுகள் இருக்கு. இதுதான் இந்த வெள்ளத்து கொள்ளளவை வந்து வங்கக்கடல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆறுகள். அந்த தூர்வாரும் பணிங்கிறது கம்ப்ளீட்டா செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படி செஞ்சாலும் வந்து நிறைய முறைகேடு, ஆளுங்கட்சியுடைய முறைகேடுகள்னால போன வருஷம் 33 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. இந்த வருஷம் வெறும் 3 மாவட்டத்துக்கு 9 கோடி ரூபா தான். அது போதுமானதா இல்ல. பிரிட்டிஷ்காரன் காலத்துல ஏற்பட்ட அந்த பாசன விஸ்தரிப்பு தானே தவிர இப்ப வந்து எந்த விஸ்தரிப்பும் பண்ணல. இவங்க தூர்வாரும் பணியை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. வருஷம் நிவாரணம் கொடுக்கறாங்க. அந்த நிவாரணம் யானை பசிக்கு சோழ பொறிங்கிற கதை தான் அது.
பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு என்ன மாதிரி நிவாரணம் வேண்டும் என்று நீங்கள் அரசை கோரப்போகிறீர்கள்?
நாங்க இப்ப எங்க சங்கத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 கொடுக்கணும். அதே போல வீடுகள் இழந்தவங்களுக்கு வந்து கல்லு வீடுகளுக்கு 1,00,000, கூரை வீடுகளுக்கு 25,000, அதே போல ஆடு மாடுகள்லாம் இறந்துருக்கு, அதுக்கான படிப்படியாக நாங்க நிவாரணம் நாங்க கேட்டுக்கிறோம்.
தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் வி சுப்பிரமணியன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த சில இலங்கை குறிப்புகள். இலங்கையில் மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை ஆதரிப்பதா அல்லது எதிர்ப்பதா என்பது தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்குள் முரண்பாடுகள் நிலவுகின்றன. இது பற்றிய குறிப்பொன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்புக்கு முன்னதாக தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் தீர்க்கமான முடிவொன்றை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும், இல்லையேல் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கப் போவதில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் பெறும் மற்றும் ஒரு கட்சியான டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கமும் அறிவித்துள்ளது. ஏற்கனவே இபிஆர்எஃப் வரவு செலவு திட்டம் 2 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தி உள்ளது. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு வழங்குவதில்லை என்று திருகோணமலையில் நடைபெற்ற தமது கட்சியின் பொதுச்சபை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாக கூறுகின்றார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஹென்றி மகேந்திரன்.
இன்று வரை இக்கைதிகள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்படவில்லை. தொடர்ந்தும் இந்த அரசாங்கம் தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டே வருகின்றது. இந்த நிலையில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்க முடியாது. ஆகவே தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையில் இந்த பட்ஜெட் வாக்களிக்கிறதுக்கு முதல் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்காவிடில் எமது அமைப்பின் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வரவு செலவு திட்ட இறுதி வாக்கெடுப்பில் ஆதரவு வழங்குவது இல்லை என்று எமது கட்சியின் பொதுக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது
என்றும் குறிப்பிட்டார் டெலோ பொதுச் செயலாளர் ஹென்றி மகேந்திரன். இதேவேளை எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவருமான இரா சம்பந்தன் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்கின்றார்.
நான் கூட வரவு செலவு திட்டத்தை விமர்சித்தார். அதற்காக நாங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் முதல் முறையாக நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவு செலவு திட்டத்தை ஆதரித்து அதற்கு வேண்டிய தேவை எங்களுக்கு. நாங்கள் நிதானமாக பக்குவமாக நடக்க தயார் என்பதை நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் ஆதரித்து நாங்கள் எங்களுடைய பயணம் நீண்ட பயணம் என்ன நாங்கள் தெரிந்து கொண்டோம். பல பாரங்களை தாண்ட வேண்டியிருக்குது. அரசாங்கத்துக்கு மகிழ்ச்சிக்கு உள்ள தொடர்புகளை நாங்கள் தற்பொழுதே தொழில் விட முடியாது. அதை நாங்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டும். ஆனால் நாங்கள் கவனமாக இருப்போம்.
என்றும் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன்.
அந்த குறிப்பை அளித்தவர் உதயகுமார். இலங்கையின் வடக்கில் பெண்கள் வன்முறைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது பற்றிய குறிப்பொன்றை அளிக்கிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை பிரதேச செயலக பிரிவில் சுமார் 50 பேர் கொண்ட பெண்கள் குழுவினர் தங்களுக்கான தற்காப்பு பயிற்சி நெறியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். போருக்கு பின்னரான காலப்பகுதியில் வடமாகாணத்தில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. பெண்கள் சிறுமிகளும் பாடசாலை மாணவிகளும் கூட மோசமான முறையில் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கோரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. பெண்களின் உரிமைக்காக செயற்பட்டு வரும் அமைப்புகள் பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறை போக்கை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி வருகின்றன. இந்த பின்னணியிலேயே கிளிநொச்சி மாவட்ட செயலகமும் ஐநா மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது பற்றிய கூடுதல் விவரம் என்ன என பால்நிலை வன்முறைகளுக்கு எதிரான கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர் சண்முக பிரியா அவர்களிடம் கேட்டேன்.
வட மாகாணத்திலே வந்து பால்நிலை ரீதியான வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு. இதுல கிளிநொச்சி மாவட்டத்துல இப்போ பார்த்தோம்னா போன வருஷம் வந்து 922 கேசஸ் வந்து எங்களுக்கு பதியப்பட்டிருக்கு. இந்த இப்படியான பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டாக்கள் இந்த வருஷம் வந்து அது 900 கேசஸா கடந்த மாதம் வரை இது இருக்குது. இந்த பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்படுற பெண்கள எண்ணிக்கை கூடவா இருக்கிறதாலையும் நாங்கள் இதை இப்படி ஒரு செட்காப்பு பயிற்சி இருந்தால் அவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்ளுவாங்கள்ல. இது வந்து பிரச்சனை வந்தாப்பதானே போலீஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் போக வேண்டி இருக்குது காவல்துறைன்றது. இது வந்து இது வர முன் காக்குறது, இது வந்து தடுக்கிறது ஒரு நோக்கமாக இது இருக்குது. இப்போ சமூகம் சரி காவல்துறை சரி எந்த ஒரு அமைப்போ எங்கள்ட அரசு எதுவே இருந்தாலும் ஒரு பாதிப்புன்றது ஏற்பட்டதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்றதை பார்த்துக்கொள்றாக்களே இருக்கணும். ஆனால் இந்த பயிற்சியிலிருந்து படுற தன்னம்பிக்கையின் ஊடாகவும் அந்த திறன்களின் ஊடாகவும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையை முதற்கட்டமாக தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக
அவர்கள் இந்த பயிற்சியானது மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பெண்களுக்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். இந்த பயிற்சி நெறியில் பங்கு பெற்றவர்களில் ஒருவராகிய சச்சிதானந்தம் மதுரா அவர்களிடம் இந்த பயிற்சி குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என கேட்டேன்.
என்னன்னு சொன்னா அவங்களுக்கு எங்கேயாவது கோயில வரையில அச்சுறுத்தல்கள் அசௌகரியங்கள் இருக்குது தானே, இப்ப அதை நாங்கள் இப்படி தனித்து இருக்கிற நேரத்துல முகம் கொடுக்கறது என்ற சம்பந்தமா சொல்லித்தாரு. இங்க நீங்க பாதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரே பத்தியாவும் வீடுகள் எல்லாம் துளைக்கு துளையதான் இருக்குது. அப்ப நாங்க சைக்கிள்ல போய் வரைக்க கொள்ளைகளை யாராவது வந்து எங்களுக்கு தீங்கண்டா ரெண்டு வகையில சொல்லலாம். ஒன்று வந்து எங்கள்ட்ட இருக்க பொருட்களை அபகரிக்கிற மாதிரி சங்கிலி அறுக்கிறதோ அல்லது எங்களோட பேச கொண்டு வர்றதோ அந்த மாதிரி செய்யலாம் சைக்கிள்ல வரைக்கும். ஆனா சில பிள்ளைகளுக்கு வந்து பாதர்கள் அந்த உடல் அங்கங்களை தொடுறது கிழறது அந்த மாதிரி செய்யக்களை வந்து நாங்கள் ஓடவும் முடியாம அந்த இடங்கள்ல வீடுகளும் இல்லாம இருக்கிறபடியால நாங்கள் எல்லாம் தனித்து முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். அப்ப அந்த இடத்துல எப்படியோ நாங்கள் இதுகள் தெரிஞ்சிருந்தா கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் எங்களை பாதுகாக்கலாம். இன்னொரு ஆள் வரும் வரைக்கும் அல்லது ஒரு உதவி கிடைக்கும் வரை கிட்ட வந்து கட்டி பிடிச்சாலோ அல்லது வந்து பின்புறமா வந்து எங்களை பிடிச்சாலோ இந்த மாதிரி பிடிச்சி தள்ளுறது கையால பிளாக்கிங்னு சொன்னார் அதால தடுக்கிறது. சில இடங்கள் நரம்பு முடிச்சுக்கள் எல்லாம் காட்டி தந்தவர் அந்த இடத்துல வச்சு தள்ளினா கடைசி மட்டுமே அவரால்
அடுத்து சர்வதேச குறிப்பொன்று. லண்டனில் சுரங்க ரயில் நிலையம் ஒன்றில் நேற்றிரவு பயணிகள் மீது நடந்த கத்திக்குத்து தாக்குதலை பயங்கரவாத செயலாக கருதி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த சம்பவம் பற்றிய குறிப்பொன்று அடுத்து. நேற்று சனிக்கிழமை இரவு 7 தாண்டியிருந்த நேரம் அது. லண்டனின் சுரங்க ரயில் நிலையங்களில் ஒன்றான லெய்டன் ஸ்டோனில் பயணிகள் 3 பேரை ஒருவர் கத்தியால் குத்தினார். சிரியாவுக்காகத்தான் இது என்று கத்தியபடி அவர் நடத்தியிருந்த அந்த கத்தி தாக்குதலை கண்டு பயணிகள் அலறி அடித்துக்கொண்டு ஓடியிருக்கின்றனர். காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கவே அவர்களும் உடனடியாக அங்கு விரைந்திருக்கின்றனர். கத்தியை கீழே போடும்படி சில பயணிகளும் தாக்குதலாளியை பார்த்து கத்தியிருக்கின்றனர். அங்கு வந்த போலீசாருக்கும் அந்த நபர் கத்தியை காட்டி மிரட்டியிருக்கிறார். டேசர் எனப்படுகின்ற மின்சார அதிர்ச்சி கொடுக்கும் துப்பாக்கி தாக்குதலை நடத்தியே அவரை போலீசார் நிலைகுலைய செய்தனர். பல முறை முயற்சிக்கு பின்னர்தான் அவரை தரையில் விழச் செய்ய முடிந்தது. அவரை தரையில் கீழே போட்டு போலீஸ் அதிகாரி ஒருவர் மடக்கி பிடித்திருந்த போது, நீ ஒரு முஸ்லீமே அல்ல என்று அங்கு நின்ற பயணியொருவர் தாக்குதலாளியை பார்த்து கத்தினார். இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று பிரிட்டன் போலீசார் அறிவித்திருக்கின்றனர். இஸ்லாமிய தீவிரவாதிகளால் இந்த நபர் இந்த தாக்குதலுக்கு தூண்டப்பட்டாரா, அல்லது இந்த 29 வயது சந்தேக நபர் தீவிரவாதிகளுக்கு ஏற்கனவே அறிமுகமாகியிருந்தாரா, அவருடன் வேறு யாரும் சேர்ந்து இயங்கியிருக்கிறார்களா, அல்லது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா என்று லண்டன் காவல்துறையினரும் பிரிட்டனின் உள்ளூர் பாதுகாப்பு புலனாய்வுத்துறையான MI5 அதிகாரிகளும் ஆராய்ந்து வருகின்றனர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 11 பகுதி தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
தமிழகத்தில் நாகஸ்வர இசைக்கு இஸ்லாமியர்களின் பங்கு தொடர்ந்து இருந்து வந்துள்ளதற்கு பல சான்றுகள் உள்ளன. இஸ்லாமிய சமூகத்தில் இதுபோன்ற கலை வெளிப்பாடுகளுக்கு எப்பொழுதுமே இடம் இருந்துள்ளது என்றும், அது அண்மை காலத்திலேயே பலவிதமான அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன என்கிறார் மதுரையிலுள்ள இசை ஆர்வலரும் அறிஞருமான நாவண்ணா மம்மது.
இஸ்லாம் தோன்றிய காலகட்டம் நபிகள் நாயக காலம், அரபு சமூகத்துல வந்து சூதாட்டம், நாட்டியம், இசை, கவிதை எல்லாம் வந்து பரவலாக அந்த சமூகத்துல இருக்கு. இந்த குடி, கூத்தி, நாட்டியம், இசை அப்படிங்கிறது வந்து அடிமை பெண்கள் அவங்க கையில இருக்கு. இப்போ சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு சூதாட்டம், குடிப்பழக்கம், இதுக்கெல்லாம் ஒரு தடையை இஸ்லாம் ஏற்படுத்துகின்றது. அதை ஒட்டி இருந்த இந்த இசையையும் நாட்டியத்தையும் தடை செய்கின்ற ஒரு சூழல் இஸ்லாம் அந்த சமயத்துக்கு ஏற்படுது. ஆனால் வந்து இத அப்ப இருக்கக்கூடிய இந்த மதவாதிகள் வந்து ரொம்ப அருமையா பயன்படுத்திக்கிட்டு இந்த கலைஞர்களை எப்படியாவது இஸ்லாம் சமயம் அப்படிங்கிற அந்த தளத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுல ரொம்ப மும்முரமா மதவாதிகள் இருக்கிறாங்க. ஆனா இமாம் ஹசாலி போன்ற பேர் அறிஞர்கள் எல்லாம் இசை என்பது இஸ்லாத்திற்கு எதிரானதல்ல, இஸ்லாமும் இசைக்கு எதிரானதல்ல அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லி குரான்ல இருந்து நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ்ல இருந்து நிறைய மேற்கோள்கள் காட்டி இஸ்லாம் இசைக்கு எதிரியானதல்ல, கலைகளுக்கு எதிரானதல்ல அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மதவாதிகளின் கை ஓங்கிய காலகட்டத்தில் அந்த இசை கருவிகளுக்கும் இசை பாடுவதற்கும் நாட்டியத்திற்குமான ஒரு தடை என்பது ஏற்படுகிறது. அது இன்றளவுக்கு அதனுடைய வலிமையான போக்கு இஸ்லாம் சமயத்துக்குள்ள இன்னும் இருக்கத்தான் செய்யுது. இதையும் மீறி அந்த அரேபிய அந்த சமூகத்துல இசை என்பது நல்ல வளர்ச்சி அடைந்தது, கலைகளையும் இலக்கியத்தையும் வந்து தடை செய்துவிட முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று.
கடந்த பல தசாப்தங்களை ஒப்பிடும் போது இன்று மங்கள இசையை பொறுத்தவரை வெகு சில இஸ்லாமியர்களே அதில் ஈடுபட்டுள்ளனர் என்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் ஷேக் சின்னமௌலா அவர்களின் வாரிசுகளான காசிம் பாபு சகோதரர்கள் மற்றும் ஷேக் சுபானி காலிஷாபி தம்பதியினர். நாகஸ்வர உலகில் ஷேக் மஹ்பூப் சுபானி காலிஷாபி தம்பதியினருக்கு தனி இடம் உள்ளது என்கிறார் தஞ்சையில் உள்ள இசை ஆர்வலரான நாகராஜன் சிவராமகிருஷ்ணன்.
நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து மதுரையில பொண்ணு தாயிங்கிற அம்மா வந்து நாகஸ்வரம் வாசிச்சாங்க. அதுக்கப்புறம் மீரான ஒரு தனி முஸ்லீம் லேடி மட்டும் வாசிச்சாங்க. அதுவும் எதிர்பார்த்த அளவு எல்லாம் வரல. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்ல பாரம்பரியம் தான், பாழையடி வாழையா வந்த நாகஸ்வர பரம்பரை. அதனால இவங்களுக்கு நல்ல பாடாந்திரம் கிடைச்சது, நல்ல ஸ்டாமினா இருந்தது, ஈடுபாடு இருந்தது. அதனால ஷேக் மெஹபூப் சுபானி காலிஷாபி மெஹபூப் இவங்க ஷேக் சின்னமௌலானா சாஹிபுக்கு வந்து பேரன் பேத்தி முறைகள். சோ அந்த பாடாந்திரம் வேற கிடைச்சதுனால
இந்த தம்பதியினரை சந்திப்பதற்காக நீண்ட காலமாக அவர்கள் வாழ்ந்து வரும் ஸ்ரீரங்கத்துக்கு சென்றேன்.
எங்க பாரம்பரியம் வந்து 8 தலைமுறையா வந்துட்டு இருக்கு எங்க ஃபேமிலியில. எல்லாரோட ஆசை எங்க வீட்டில் கண்டிப்பா நாதஸ்வரம் விடக்கூடாது, இந்த நாதஸ்வரம் வந்துகிட்டே இருக்கணும் ஒரு பெரியவரோட ஆஜ்ஞை, அவங்களோட ஆசை. அதனால நான் சின்ன படிப்பு SSLC படித்தாலும் கூட நீங்கள் நாதஸ்வரம் தான் வாச்சிக்கணும்னு சொல்லி எங்கள் கட்டாயமாக எங்கள் அப்பா வந்து எங்களை இறங்கி விட்டு எங்கள் வாச்சிக்க சொன்னாங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு சின்ன 5th class அதுக்கு எஜுகேஷனுக்கு கூட பெரிய இது கொடுக்கல. அவங்க அப்பா அம்மா நீங்கள் வாச்சிக்கணும், அவங்களுக்கு ஒரே பொண்ணு, அந்த ஒரே பொண்ணு இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக பாடணும், நாதஸ்வரம் வாச்சிக்கணும்னு சொல்லி நல்லா பாடுவாங்க. பகவானுக்கு ரொம்ப ஈடுபாட்டு, ரொம்ப பகவானுக்கு ரொம்ப கிட்டே இருக்கிறோம் நாங்கள். 1980 தியாகபிரம்ம திருவையாருக்கு உற்சவத்துக்கு வந்தோம். அப்போது நம்ம ஏகேசி நடராஜன் ஐயா அவர்கள் செக்ரட்டரி, சீர்காழி கோவிந்தராஜன் இவங்களை ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போது நாதஸ்வரம் இல்லாமல் வந்தோம். நாதஸ்வரம் வந்து ஷேக் சின்ன போலானா அங்கே அப்போது அவர்கிட்ட சிஷக்கே போகல, அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவர் எம்எஸ்எம்மா ஷேக் ஐயா எல்லோரும் வாட்சிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே அவர் என்ன, நீங்கள் டைம் கொடுத்தாருனாக்கா நாதஸ்வரம் நான் என்னோட நாதஸ்வரம் கொடுத்தாரேன்னு சொல்லி அவரும் நாதஸ்வரம் கையில் அவங்க பக்கம் வாட்சா அவர் பேரப்புள்ள நாதஸ்வரம் எங்கள் ரெண்டு நாதஸ்வரம் எங்களுக்கு கொடுத்ததுனால நாங்கள் வாட்சி 1980 தமிழ்நாட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கோம்.
சில முஸ்லீம் ஸ்காலர் சொல்கிறாங்க இஸ்லாத்தில் பாட்டு நாட்டியம் இதெல்லாம் ஹராம்னு. அது தீயது, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? மதம் ஒரு பக்கம், கலை ஒரு பக்கம், இது ரெண்டுத்துக்குள்ளே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுதா, இல்லை கொஞ்சம் அப்பப்போ உரசல்கள் வருதா?
இதில் அவங்க வந்து அப்படி சொல்கிறதில்ல, அது தப்பு. சாதாரணமாக இப்போ 5 வேளை தொழுதுறாங்க ஜமாத்தில், அதில் சங்கீதம் இருக்கு. எப்படி எல்லாம் தொழுதுறாங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹு, நல்ல சங்கீதம் தானே. அவர் சங்கீதம் தானே பாடுறாங்க. நம்ம இந்தியாவில் படேகுலாம் அலி கான், கரீம் கான், அம்ஜாத் அலி கான், பிஸ்மில்லா கான், பர்வீன் சுல்தானா, அவங்களாம் முஸ்லீம் இல்லை. சங்கீதத்துக்கு நம்ம வந்து இது மதத்துக்கு சம்பந்தம் இல்லை.
மங்கள இசை கலை பெரும்பாலும் ஆடவர்களை சார்ந்தே பாரம்பரியமாக இருந்துள்ள நிலையில் காலிஷாபி அவர்கள் இந்த கலைக்குள் உள்வாங்கப்பட்டதே சுவையான ஒன்று.
5 வயசில் நாதஸ்வரம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு நாதஸ்வரம் சொல்லி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா பேர் ஷேக் சின்ன மீரா சாஹிபு. மதுரை பொண்ணு தாயின்னு அம்மா இருக்குது. அம்மா வந்து ஆந்திராவில் டங்குட்டூர்னே அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அதுக்கு அப்பா வந்து பார்க்க போயிருக்காரு. அப்போ நான் சின்ன சின்ன ஸ்வரம் சரளை ஸ்வரம் தான் கற்றுட்டு இருந்தேன். போய் பார்த்துட்டு வந்தார். அந்த அம்மா ரொம்ப நல்லா வாச்சிருக்காங்களா, ஆம்பளைங்க மேலே வாச்சிருக்காங்களா. அது பார்த்துட்டு வந்து எங்கள் பொண்ணுக்கு கூட அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் ஆசை அவருக்கு.
சின்ன வயசில் நீங்கள் நாசுரம் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளோ நேரம் சாதகம் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு?
ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கூட பண்ணியிருக்கேன் ஐயா. காலையில் விடியகாலையில் 3 மணிக்கு எழுப்பி உட்கார வைப்பாங்க. 8 மணி வரைக்கும் வச்சுட்டு அப்புறமா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து திரும்பி வாய்ப்பாட்டு சொல்லி கொடுத்துட்டு சாயங்காலம் நாதஸ்வரம் ஆரம்பித்து 8-9 மணிக்கு வரைக்கும் சாதகம் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிட்டு அப்புறம் படுக்கும் போது மேலே கீர்த்தனை பாடி தான் படுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு 10 மணி நேரம் பண்ணியிருக்கேன் ஐயா.
அப்போ பள்ளிக்கூட பாடம் இப்படி தான் படிக்கிறது?
பள்ளிக்கூடம் இப்போ போகலையே. 5வது படிச்சுக்க ரொம்ப படிப்பு.
முதல் முதல்ல எந்த மேடையில் நீங்கள் பெரிய அளவில் தனியாக வாசிச்சிங்க?
முதல்ல வந்து அவங்க ஊர் பெத்த கொத்தப்பள்ளின்னு விநாயகர் கோயிலில் வாசிச்சிருக்கேன். முதல்ல விநாயகர் சதுர்த்திக்கு.
உங்களை மேடையில் பார்க்குறவங்க உங்கள் பேரை அவங்க பத்திரிக்கையில் பார்க்கலன்னா நீங்கள் முஸ்லீம் சொல்ல முடியாது.
அது முதல்ல தமிழ்நாடு வரும்போது பொட்டு இல்லாமல் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். சேலம் சபாபேட்டை மாரியம்மன் கோயிலில் வாசிக்கும் போது பொட்டு இல்லாமல் உட்காந்துட்டு வாசிச்சிட்டு இருந்தேன். ஒரு அம்மா மாமி வந்து, ஏம்மா பொட்டு வச்சுக்கலையேன்னு. நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அம்மா முஸ்லீம்னு. இல்லை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, இது குங்குமம் கொண்டு சொல்லிட்டு குங்குமம் கொண்டு வந்து வச்சாங்க. அதுலேருந்து நாங்கள் பொட்டு வச்சுக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பூஜை கூட உண்டு, பகவானை கொஞ்சம் பூஜை பண்ணிக்கணும். எதுக்கென்றால் எல்லாமே ராமகிருஷ்ணா தானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அகிலாண்டேஸ்வர கீர்த்தனை இருக்குது. அகிலாண்டேஸ்வரி ரக்ஷம்மா ஸ்ரீ ஆகமா சம்ப்ரதாய நீ புனே ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ரக்ஷம்மா. இந்த மாதிரி
கீர்த்தனெல்லாம்
இந்த மாதிரி கீர்த்தனை நம்ம பாடுறோம். அப்படி வந்து மாமாவ பட்ட அபிராமா ஜெய மாருதி சனுதனாமா, இந்த மாதிரி கீர்த்தனையில் பாடுறோம். அதுக்கெல்லாம் ராமா கிருஷ்ணா எல்லாம் இதில் எல்லாம் வருது. அதனால பக்தி வேணும், எல்லா மதம் ஒன்று தான்.
இவ்வளவு சிறப்பும் பாரம்பரியமும் கொண்ட மங்கள இசை இன்று மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறது. இந்த கலையை தூக்கி நிறுத்த சில நூதன முயற்சிகளும் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டிருந்தன. அப்படியான முயற்சிகள் அவை உரிய பலனை கொடுத்ததா என்பது குறித்து அடுத்த பகுதியில் பார்ப்போம்.
நேர்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 11 பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.
நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நமது இணையதளமான bbctamil.com கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதேபோல சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர், கூகுள் பிளஸ் ஆகிய சமூக வலைதளங்கள் மூலமாகவும் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவிக்கலாம்.